நான் இன்றையான் சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் பாமியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அர்ச்சியர் கிரியா பபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை, எங்களுடைய சங்கத்தில் மற்றைய சங்கங்களுக்கு உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை குரு நாள். இன்று வழமை போல் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து தியான நிலையிலிருந்து உள்வாங்குவோம் எல்லோரும். இன்று படிக்கப்படும் பக்கங்கள் இன்று படிக்கப்படும் பக்கங்கள் 660 சாரி பக்கம் 60 61 62 பக்கம் பார்க்க போகின்றோம். பாபாஜியின் மிகப்பெரிய கொடை சமய ஒற்றுமையே. மிகப்பெரும் பழங்கால சமயங்கள் மூன்று பகுதிகளை கொண்டவை. சடங்குகள், புராணம், தத்துவம் ஆகியவை. தத்துவத்திலும் புராணத்திலும் எந்த ஒழுங்கும் இல்லை. சாதாரண மனிதர்களுக்கான நுட்பமான தத்துவ கருத்துக்கள் இவற்றில் தூள வடிவத்தை பெறுகின்றன. சமயத்தின் சாரத்தை தூய்மையின் மூலம் புரிந்து கொள்ளும் போது இவை விடப்பட வேண்டும். சமயத்தின் புறத்தன்மைகளை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் சமய சண்டைகள் உருவாகும். விவேகானந்தர் சொல்வதைப் போல தேவாலயத்தில் பிறக்கலாம், ஆனால் அங்கேயே இருக்கக்கூடாது, இறக்கக்கூடாது. என் சமயம் உன் சமயம் என்று ஒருபோதும் இல்லை. ஒரே ஒரு நித்திய சமயமே இருக்கின்றது. எல்லா சமயங்களும் சூழ்நிலைகளுக்கு தக்கபடி அதன் வெவ்வேறு வழிபாடுகளே. எந்த சமயம் அல்லது அந்த சமயம் உண்மை என்று பேசக்கூடாது. எல்லா சமயங்களும் உண்மைதான். அவை நம் மனத்தின் பல்வேறு நிலைகளுக்கு தக்கவாறு அமைகின்றன. ஒரு சமயம் உண்மையானால் எல்லா சமயங்களும் உண்மை தான். அதுபோலவே ஒரு சமயம் பொய்யானால் எல்லா சமயங்களும் பொய்யே. சமயத்தை பற்றி மக்கள் சண்டையிடுகின்றார்கள். ஏன்? அவர்கள் மனிதர்களை சொற்களை விளக்கங்களை மட்டும் வலியுறுத்துகின்றார்கள். சமய நிலைக்கு செல்வதில்லை. காலி கூடைகள் பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதில் உள்ளவை குழியில் விழுந்துவிட்டன. கடவுளின் பல்வேறு சக்திகளை பல்வேறு சமயங்கள் படைப்பின் வளத்தை காட்டி கூட்டி உலகின் சமநிலையை பாதுகாக்கவே அவை தேவைப்படுகின்றன. அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல. ஆனால் துணை நிலையில் நிற்பவை ஒரு கட்டிடத்தைப் போல் கோணங்களிலிருந்து பலவிதமாக புகைப்படம் எடுப்பது போல் ஒரே உண்மையை பல நிலைகளில் சமயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பல சமயங்கள் என்பவை பல நிறங்களுடைய பூக்கள். அவற்றை அன்பு என்னும் நூலினால் கட்டி அழகிய பூச்செண்டாக உண்மையின் பீடத்தில் வைக்க வேண்டும். தகுதியுடையது வாழும் என்கின்ற கொள்கைப்படி பழைய சமயங்களில் என்னுடையது என்றும் பயனுடையது பழைய சமயங்களில் பயனுடையது இன்னும் நிலைத்து நிற்கும். எனவே பாபாஜியின் நோக்கு மற்ற சமயங்களை பொறுத்து கொள்வதாக இல்லை. அவ்வாறு செய்தால் நம் கொள்கையை விட மற்றவர்கள் கொள்கை தரம் குறைந்தவை ஆகும். அவர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கின்றார். எல்லா சமயங்களும் கடவுள் வெளிப்படுத்தியவை. மனித மனத்தின் ஒவ்வொரு தேவைக்கேற்ப பலவித தன்மைகளை அவை வெளிப்படுத்துவன என்கின்றார் பாபாஜி. ஒரு வீட்டில் பல கதவுகளின் வழியாக நுழையலாம். எல்லோரும் ஒரே வாயில் வழியாக செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே இறைவனின் வீட்டில் பல மாளிகைகளும் பல வாயில்களும் உள்ளன என்பதை உணர வேண்டும். மனித சமுதாயத்தை பற்றி இருவேறு கொள்கைகள் தொடர்ந்து நிலவுகின்றன. முதலாவது, உலகம் பாவம் மிக்கது. உலக வாழ்க்கை பாவமும் துன்பமும் நிறைந்தது. மனிதன் தனது இலக்காம் முக்தியை இவ்வுலகிற்கு வெளியே எங்கோ காண வேண்டும் என்பது. இந்த உலகத்திற்கு அப்பால் ஏதுமில்லை. இவ்வுலக வாழ்க்கையை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மற்றையது. முதல் கொள்கை இந்திய பண்பாட்டை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது மேல நாட்டு நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டது. இக்கொள்கைகளில் இரு வேறுபாடுகளும் உண்டு, ஆனால் இவை ஒன்றையொன்று பாதித்துள்ளன. எனவே முதற்கொள்கையின் மிக தீவிரமான வடிவமே மாயையின் படைப்பு. பிரம்மம் மட்டுமே உண்மை. அது இரண்டற்ற ஒன்று. உலகின் பண்டை தோற்றம் என்பது வெறும் மாயையே. கயிற்றை மாலையாக பார்ப்பது மாயை காரணமாக ஒன்று பலவாக தோன்றுகின்றது. எனவே விரைவாக உலகை துறந்து பிரம்மத்தில் கலப்பதே வாழ்க்கையின் உயரிய லட்சியம். இதுவே ஆதிசங்கரின் உபதேசம். புத்தரின் நிர்வாண கோட்பாடும் இதுவே. இராமானுஜரும் தத்துவரும் இவ்வுலகை பொய்த்தோற்றம் என கொள்ளவில்லை, ஆனால் குறைபாடு உடையது என்று கொண்டு இவ்வுலகை புறக்கணித்து வழிபாட்டின் மூலம் வைகுண்டம் அல்லது கோலோகத்தை அடைய வேண்டும் என்கின்றார்கள். உலகத்தில் உள்ள எல்லா சமயமும் ஆணவத்தின் ஆரம்ப நிலைகளே. வேறு உலகம் உண்டு என்ற கொள்கை இவர்களுடையது. சமயத்தின் வாழ்க்கையை மறக்கும் தன்மையிலிருந்து மேல நாடுகள் தப்பித்து விட்டன. சமயத்தை அவை எப்போதும் போக்காகவே கருதின. சமயம் என்பது சில பிடிவாதக்காரர்களால் பின்பற்றப்படுவது என்ற கொள்கையை அவை பின்பற்றின. ஆனால் மனிதனை பண்படுத்தும் சமுதாய ஒழுக்க கொள்கைகளை சமயம் கொடுத்திருக்கின்றது. இன்று ஒழுக்கம் பற்றிய கொள்கைகள் ஒருபுறம் இருக்க, சமயத்தின் எதிர்மறை தாக்கத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் மனித சமுதாயம் உள்ளது. உலகம் என்பது அனித்தியமானது, உலகமற்றது என்பதை கீதையும் போதித்து, ஆனால் உலகை வெறுத்து ஒதுக்கும் போக்கை அது புகட்டவில்லை. புதுமை உத்தரவு என்பதற்கு கீதை புது விளக்கம் தருகின்றது. ஆசைகளையும் பற்றுக்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பது அதன் பொருள். எனவே கீதையில் இறைவன் பின்வருமாறு கூறினார். செயலை பயன் கருதாது செய்பவனே சன்னியாசி, யோகி என்று அழைக்கப்படுவான். வேலை செய்யாதவனும் தியாகம் செய்யாதவனும் யோகி ஆக மாட்டான். தெய்வீகத்திலிருந்து பிரிந்திருக்கும் போது மட்டுமே உலகம் துயரம் நிறைந்தது என்பதே கீதா உபதேசம். இது பாபாஜியின் உபதேசமும் கூட. லாகிரி மாஷேர், யுக்தேஸ்வரர், யோகானந்தர், ஞானமாதா ஆகியோரிடம் இந்த உணர்வை புகுத்தினார் பாபாஜி. கடவுளின் ஐக்கியத்தை நாம் நாட வேண்டும். கடவுளோடு இணைந்து தெய்வீகத்தின் இச்சையை நமது விருப்பமாக ஆக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு தெய்வீகம் இருப்பதால் வாழ்க்கையை நாம் ஆர்வத்தோடு ஏற்க வேண்டும். தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் எச்செயலையும் செய்ய வேண்டும். உபநிடதங்களும் வேதங்களும் கூறுவது இதனையே. இந்திய பண்பாட்டின் முக்கியமான பகுதியும் இதுவே. இருப்பினும் பௌத்த சமய பாதிப்பாலும் கீதை உபதேசத்தை சரிவர புரிந்து கொள்ளாமையாலும் இந்தியர்கள் இந்த உபதேசத்தை இழந்துவிட்டார்கள். கீதை கட்டுரைகள் என்ற நூலில் அரவிந்தர் கீதையின் முக்கிய தத்துவத்தை தற்கால மனிதனுக்கு ஓரளவு எடுத்துரைக்கின்றார். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்று நான் என்னுடைய பக்கத்தை புரட்டும் போது இந்த ரெண்டு பக்கங்களும் தான் இன்றைய படிப்புக்குரியதாக பாபாஜியின் அருளினால் கிடைத்தது. இதில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, இது சமயம் சம்பந்தமாகவும் சமயத்தை பற்றிய விளக்கங்கள் பல நிறைந்தும் சமயங்கள் எல்லாம் ஒன்றே ஒரே அடிப்படை கருத்தைத்தான் இறுதியில் ஒரே மூலத்தில்தான் இருக்கின்றது என்பதை மிகவும் நன்றாக விளக்குகின்றது. அதைவிட பாபாஜியும் எல்லா சமயங்களையும் கிரியா யோகத்தில் ஒன்றிணைக்கின்றார். எல்லா சமயங்களும் ஒன்றுதான், சமய பேதம் இல்லை என்றும் பாபாஜியின் கிரியா யோகத்தில் பாபாஜி அதை கூறுவதும் போடப்பட்டிருக்கின்றது. அதைவிட இங்கு சில அருளாளர்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வாசிப்பில். அதில் முக்கியமாக ராமானுஜருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று இப்போது 2 மணி நேரத்துக்கு முதல் தான் என்னுடைய மனைவியார் என்னிடம் வந்து கூறினார், இன்று ராமானுஜருடைய குரு பூஜை என்று. எனக்கு அது பற்றி நிச்சயமாக தெரியாது. அவர் கூறியதும் நான் இங்கு வந்து பக்கத்தை புரட்டும் போது அந்த நிலைக்கு வரும் வரை ராமானுஜருடைய பெயர் அந்த பக்கத்தில் அமைந்திருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் அவருடைய பெயர் இந்த புத்தகத்தில் எங்கோ ஒரு இடத்தில் தான் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். என் மனைவியார் அதை எனக்கு சொல்லும் போது அது எந்த பக்கத்தில் அவரை பற்றிய குறிப்பு இருக்கின்றதோ தெரியாதென்று யோசித்த நிலையில் கிடைத்த பக்கத்தை படிக்கும்போது ராமானுஜருடைய பெயர் அதற்குள் வந்து அமைந்தது. மிகவும் அற்புதமாக இருந்தது. ஆகவே இந்த வாசிப்பில் நாங்கள் காண வேண்டிய விடயங்கள் சமய ஒற்றுமை, சமயங்களுக்கு இடையில் முரண்பாடு இல்லை என்று பாபாஜி தீவிரமாக அதை வலியுறுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சாதனையில் கூட நாங்கள் சமய வேறுபாடுகளை காட்டக்கூடாது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கடைசி 4 சத்சங்கங்களில் சத்சங்க துவக்கத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் என்ற சத்சங்க தொடக்கத்தில் சமயத்தை பற்றித்தான் முதல் தொடங்கியிருந்தோம். சமயங்களை சைவ சித்தாந்தம் எப்படி பார்க்கின்றதென்றால், ஒவ்வொரு சமயத்திலும் எத்தனை உயிர்பொருட்கள் இருக்கின்றனவோ அனாதியாக அதை வைத்தே அந்த சமயம் அமைந்தது என்று திட்டவட்டமாக சொல்கின்றது. ஆகவே சைவ சித்தாந்தமும் எல்லா சமயத்தையும் அனுசரிக்கின்றது. ஆனால் அதற்குரிய அடித்தளத்தை சாதகர்களாகிய எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இதிலிருந்து இன்றையான் வாசிப்பிலிருந்து அப்படியான ஒரு சமயத்தை, நாங்கள் கடைசியாக செய்த சத்சங்கங்களிலும் சமயத்தை பற்றி அடிப்படை கருத்தை பார்த்திருக்கின்றோம். இன்று வந்த பக்கத்தும் அதற்கு உரியதாகவே பாபாஜியினால் தரப்பட்டிருக்கின்றது. எல்லாம் நன்றாக அமைந்தது பாபாஜியின் அருளே. அதைவிட இந்த சமயங்களை, இந்த சமய தத்துவங்களை, அதாவது சமய தத்துவங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்தை ஒவ்வொரு நிலையில் அதை தத்துவமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் படித்த ஒரு விடயமும் இங்கு ஞாபகம் வருகின்றது. அது என்னவென்றால், இந்த இறைநிலை, இந்த பரம்பொருள் நிலையை 3 பேர் 3 விதமாக சொல்லி இருக்கின்றார்கள் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். அவர்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கொள்கைகளில் இருந்தாலும் அவர்கள் மூவரும் யாரென்றால், 1 ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் இந்த வேதாந்த தத்துவத்தின்படி, ரைட், இறைவனும் ஆன்மாவும் ஒன்று, அது பேதமில்லாதது, அது அபேதமானது என்று கூறுகின்றார் என்று சித்தாந்த பேராசிரியர் விளக்குகின்றார். அதற்கடுத்ததாக மாத்துவர் என்பவர் இந்த சமயத்தை பற்றி சொல்லும் போது, இந்த கொள்கையை பற்றி சொல்லும் போது, இரண்டும் வெவ்வேறு என்று சொல்லி பேதம் என்ற முறையில் அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இறைவனையும் ஆன்மா உயிரையும். அடுத்ததாக மூன்றாவதாக விளங்கப்படுத்தியவர் ராமானுஜர், அவருடைய குரு பூசைதான் என்று அதுவும் இங்கு அழகாக பொருந்தியிருக்கின்றது. அவர் இந்த கொள்கையை பேதாபேதம் இரண்டும் என்று விளங்கப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த எங்களுடைய சைவ சித்தாந்த குரு மூலகுரு ஆகிய மெய்கண்ட தேவர் ஒன்றையும் இல்லை என்று சொல்லாது இந்த மூன்று கொள்கைகளையும் இணைத்து இந்த மூன்றும் உண்மைதான், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் அடிப்படை சைவ சித்தாந்தம் என்று அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தினார். ஆகவே இந்த சைவ சித்தாந்த கொள்கையில் இந்த மூன்று பேர் சொன்ன கொள்கையையும் ஒன்றாக இணைத்து மூன்றும் சேர்ந்ததுதான் சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தை தான் நாங்கள் பல முறை, அந்த கொள்கையைத்தான் பல முறை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் காதால். அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் இருப்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை. இந்த மூன்று நிலைகளையும் தான் இந்த மூவர் வெவ்வேறாக சொல்லியிருக்கின்றார். அதை எங்களுடைய மெய்கண்ட தேவர் அருளாளர் ஒன்றாக இணைத்து இந்த மூன்றுமே வித்தியாசமில்லை, ஆனால் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் உண்மையான விளக்கம் என்று சொல்லி அதை அழகாக சைவ சித்தாந்தத்தில் வர்ணித்திருக்கின்றார். அதை இங்கு நினைவு கூர்ந்து இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பவாதி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா?
ஓம் கிரியா பவாஜி நமோ,
ஓம் கிரியா பவாஜி நமோ, ஓம் சிவாய நமோ, ஓம்
சிவாய நமோ. இந்திய சத்சங்கத்தில் பாபாஜியின் தெரிய கொள்ளிருந்து கிரியாவுக்கு மிகவும் அவசியமான நல்ல அருள்மொழிகள் கிடைக்கப்பெற்றது, மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் இப்பொழுது உலகத்தில் சமயம் பற்றி பல்வேறு பிரச்சனைகள் முன்பு நடந்தது, ஆனால் இன்று ஓரளவுக்கு அதில் ஒரு அமைதி கிடைத்திருக்கின்றது. அதற்கு காரணம் இன்றைய பாபாஜியின் தெய்வ குரலில் கூறப்பட்டது வரை முதலில் சமய ஒற்றுமையின் முக்கியத்துவம் இன்றைய சங்கத்தில் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு நித்திய சமயம்தான் இருக்கின்ற என்ற கருத்தும் தெளிவாக கூறப்பட்டது. சமயங்கள் ஒரே உண்மையை எடுத்து காட்டுகின்றன. அடுத்து எல்லா சமயங்களும் கடவுளால் தான் வெளிப்படுத்தப்பட்டவை என்ற அருள்மொழியும், பிரமம் மட்டும்தான் உண்மை, பிரமத்தில் கலப்பதே வாழ்க்கையின் தத்துவம் என்ற சிறப்பான கருத்தும், மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்குரியதுதான் சமயம் கொடுக்கின்றது என்ற கருத்தும், செயலை பயன் கருதாமல் செய்வது சிறப்பு என பகவத்கீதையில் கூறப்பட்ட சிறந்த கருத்துக்கள், தெய்வீக நோக்கத்தை நிறைவாக செய்ய எந்த செயலையும் செய்ய வேண்டும், அரவிந்தர் கீதையில் தத்துவத்தை பற்றி விளக்கமாக கூறியதையும், ராமானுஜருடைய குரு பூசை தினத்தில் முக்கியமாக மெய்கண்ட தேவர் சேர்த்த மூன்று விஷயங்களும் மிக தெளிவாக இன்றைய சத்சங்கத்தில் கிடைக்கப்பெற்றது. கிரியா சாதகருக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பவாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பவாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். தேங்க்யூ, நன்றி இறைவனையா, உங்களுடைய சுருக்கத்திற்கு. மிகவும் அழகாக சொல்லியிருந்தீர்கள் சுருக்கமாக என்று படித்ததை. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
சமய ஒற்றுமைகளை பத்தியும் எல்லா மகான்மார்களும் ஒற்றுமையை தான் சொல்லியிருக்காங்க, எந்த பேதத்தையும் பிரிச்சு பார்க்கல. செயல்பாடுல மனிதர்கள் மாறி இருக்கிற விஷயம் இதுல நல்லா தெரியும். அவருக்குள்ள எந்த ஒரு பேதமும் இருக்காது. அவர் ஒரே வழியை தேடிதான், ஒரே கடலை தேடிதான் அடையிறத சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பாபாஜியும் சொல்லியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லாம் உள்வாங்கக்குள்ள ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வார்த்தைகளை நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கத்திற்கு நன்றி பாபாஜிக்கே. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.